ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதரித்த உதயமான அனுப்பி வைக்கப்பட்ட அந்த காலம் ஜாஹிலியத் என்று வர்ணிக்கப்படுகிறது. அவர்களுக்கு ஜாஹிலியத் என்று கூறப்பட்டதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட அதில் ஒரு காரணத்தை இன்றைய ஹுத்பாவில் நான் உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதில் ஒன்று தான் பெண்களுடைய உரிமைகள் அது பறிக்கப்பட்டிருந்த காலம். பெண்ணுக்கு எந்த இடம் கிடைக்க வேண்டுமோ அந்த இடம் கிடைக்கப்படவில்லை. அவளை ஒரு அடிமையாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். மனித பிறவி என்பதனை கூட அவர்கள் சிந்தனையிலே எடுக்கவில்லை. மிருகத்தை விடவும் மோசமாக நடத்தினார்கள். அல்லாஹ்வும் குர்ஆனிலே ஃபைதா புஷ்ரா அஹதுக்கும் பில் உன்சா, உங்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது, அவருடைய மனைவிக்கு பிறந்திருக்கிறது என்ற நன்மாராயம் கூறப்பட்டால் பெண் குழந்தையை அல்லாஹ் ஒரு பஷாரத் நன்மாராயம் என்று சொல்கின்றார். இந்த பெண் குழந்தை பிறந்துவிட்டது என்ற நன்மாராயம் கூறப்பட்டால் லல்ல வஜுஹு முஸ்வத்தன் வஹுவ கல்தீம், அவனுடைய முகம் கருத்து இருண்டு போய் விடுகின்றது, அவன் கோபித்து விடுகின்றான். மேலும் யதவாரா மினல் கௌமி மின் சூஇமா புஷிர பிஹி, இது ஒரு நன்மாராயம் அல்ல, இது ஒரு கெட்ட ஒரு அறிவிப்பாக இருக்கிறது என்று தன்னுடைய கூட்டத்தை விட்டும் ஊரை விட்டுமே அவன் தலைமறைவாக ஆகிவிடுகின்றான். இப்பொழுது அவன் நினைக்கிறான், ஐயம் சிகுஹு அலா ஹூனின், இந்த குழந்தையை நாம் இழுவை தாங்கிக் கொண்டு வாழ்க்கையை கொடுக்கிறதா, அம் யதுசுஹு ஃபித்துராப், அல்லது மண்ணிலே புதைத்து விடுகின்றதா. இப்படியெல்லாம் அவருடைய சிந்தனைகள் நடமாட ஆரம்பிக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், அலா சாஅமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்யக்கூடிய இந்த விடயம், அவர்கள் தீர்ப்பு வழங்கக்கூடிய இந்த விடயம் மிகவும் கெட்டது. இந்த அளவுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொன்ன நன்மாராயத்தை ஒரு துட்குறியாக மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெண்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்றாலும் அந்த கல்வி உரிமை கூட அந்த ஜாஹிலியத்துல பெண்களுக்கு இருக்கவில்லை. இஸ்லாம் தான் அதனை சம்பூர்ணமாக பெண்ணுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. மேலும் திருமணம் அது நான்கு அல்ல, ஒரு மனிதன் நூறு திருமணம் முடித்து இருந்தாலும் கூட 101வதாக இன்னும் ஒரு பெண்ணை மணக்க முடியும் என்ற அளவுக்கு அந்த ஜாஹிலிய மக்கள் பெண்ணினுடைய எந்த விதமான பொறுமதியும் இல்லாத ஒரு போக பொருளாக கருதினார்கள். இஸ்லாம் அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதாக இருந்தால் மகர் கொடுக்க வேண்டும் என்ற கட்டளை விதித்து உரிமையை எடுத்து கொடுத்து கண்ணியத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த மகருக்கு அவளே சொந்தக்காரி, அவள் எவ்வளவு கேட்கிறாளோ அந்த அளவு கொடுக்க வேண்டும் என்ற கட்டளையும் விதித்தது. ஹஜரத் உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்தில் அவர்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுடைய மகரை பற்றி சஹாபாக்களுக்கு பயான் செய்கின்றார்கள். கலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிமார்களுக்கு 400 தீனார் அல்லது 500 திரகங்கள் தான் இந்த மகரை கொடுத்திருக்கின்றார்கள், அதுதான் சுன்னா, அதனை விட நீங்கள் அதிகரிக்க கூடாது என்ற நேரம் குறைஷி பெண் ஒருத்தி குறுக்கே வந்து கேட்கின்றார், அம்மா தலவுக்கு கிதாப் அல்லாஹ் யா அமீருல் முஃமினீன், நீங்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனை திலாவத் செய்யவில்லையா, வைன் ஆதைது மஹ்தாஹுன்ன கின்சாரன் அவளுக்கு நீங்கள் மலை போன்று அள்ளி அள்ளி கொடுத்து இருந்தாலும் கூட அதில் இருந்து எதையும் நீங்க எடுக்க கூடாது என்ற அளவுக்கு மகரின் உரிமையை இஸ்லாம் பாதுகாத்து கொடுத்திருக்கின்றது. இதனை செய்வடுத்த ஹஜரத் உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலைந்து செல்லக்கூடிய சஹாபாக்களை அழைத்து, குல்லுன்னாஸ் அஃதஹுமின் உமர், அனைத்து மக்களும் உமரை விடவும் அல்லாஹ்வுடைய வேதத்தை நன்கு அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று அந்த கலந்து செல்லக்கூடியவர்களை அழைத்து மீண்டும் வாபஸ் எடுத்து சொன்னார்கள், நான் சொன்னதை திருப்பி எடுத்துக் கொள்கின்றேன், நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு மகரை கூட்டி கொடுங்கள் என்ற அந்த உரிமையை குர்ஆன் இஸ்லாம் வகுத்து கொடுத்தது. மேலும் ஒரு பெண்ணினுடைய கணவன் மரணித்து விட்டால் அந்த பெண்ணுக்கு மீண்டும் ஒரு திருமணம் கிடையாது, அவள் மரணிக்கும் வரைக்கும் 2வது திருமணம் முடிக்க முடியாது, அவளுக்கு பாதுகாவல் இல்லாமல் போகின்றது, அவளை பராமரிக்கும் அந்த பலம் ஒன்று வலிமை ஒன்று இல்லாமல் போகும் பட்சத்தில் குர்ஆன் அவளுக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்தது. வாங்கிகுல் அயாமா மின்கும் மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும், நீங்க உங்களில் அயாமா என்ற இந்த விதவை பெண்களை திருமணம் முடிச்சு கொள்ளுங்கள், நீங்கள் ஏழைகளாக இருந்தா அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா விஷால முடையவன், அதில் இருந்து உங்களை செல்வந்தராக ஆக்கி விடுவான். ஏலும் அந்த பெண் உடைய கணவன் மரணித்து விட்டால் அவளுக்கு வாரிசு உரிமை கூட, அனந்தர சொத்தின் உடைய உரிமை கூட கிடைக்க பெறவில்லை. அவளை வெறுமனே ஒன்றுக்கும் கதியற்றவளாக ஆக்கிவிட்டிருந்தது அந்த ஜாஹிலியத்தினுடைய காலம். பெண்ணுடைய உரிமையை பறித்து விட்டிருந்தது இஸ்லாம். யூசிக்கும் உல்லாஹுக்கு அவுலாதிக்கும் அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளில் ஆணுக்கு ஒரு பங்கென்றால் பெண்ணுக்கு அதனுடைய அரை பங்கை கொடுக்குமாறு விதித்து விடுகின்றான். அந்த சட்டத்தை விதிப்பதற்கு அல்லாஹ் மட்டுமே பொறுப்பெடுத்தான். அல்லாஹ் அதனை பங்கும் பிரித்தான். நீங்கள் ரெண்டு பங்கு ஆணுக்கு கொடுப்பதாக இருந்தால் ஒரு பங்கை பெண்ணுக்கு கொடுங்கள் என்று இஸ்லாம் அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தது. இத மாதிரி ஒரு காலகட்டத்துல ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாபெரும் புரட்சியை செய்கின்றார்கள். மேலும் அல் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பாக்கியத்தை பற்றி கூறும் பொழுதும் முதலாவது பெண் குழந்தையை தான் குறிப்பிடுகின்றான். நாங்கள் நாட்டவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கின்றோம். அந்த பெண் குழந்தையை ஒரு ஹிபத், ஒரு கொடுப்பனவு, அல்லாஹ்வுடைய ஒரு வெகுமதி, ஒரு நன்மாராயம் என்றெல்லாம் இஸ்லாம் வலியுறுத்தி கூறுவதென்றால் அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, பெண் குழந்தை கிடைப்பது ஒரு பரக்கத் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மூன்று பெண் குழந்தை ரெண்டு அல்லது ஒன்று, ஹதீஸ் மூன்று விதத்திலையும் வந்திருக்கின்றது. ஒருவருக்கு இருந்து அதனை சீரான முறையிலே பருவம் எய்தும் வரைக்கும் பராமரித்து மார்க்கத்தை அதற்கு பெற்றுக் கொடுத்து ஒரு நல்ல ஆடவருடைய, மார்க்கமுள்ள ஆடவருடைய கையிலே பிடித்துக் கொடுக்கக்கூடிய தந்தைக்கு சொருக்கம் கடமையாகிவிட்டது என்ற அந்த நன்மாராயத்தையும் பெண்ணுக்கு உரிமையை பெற்றுக்கொடுத்து அவளை மிகைப்படுத்தி இஸ்லாம் தான் அந்த கண்ணியத்துக்கு விதை விதைத்தது என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரம் அல்ல, ஒரு பெண்ணுடைய சகோதரர்கள் அந்த சகோதர வாங்கியுடன் அந்த சகோதரியை பராமரிப்பார்கள் என்றால் அந்த சகோதரனுக்கும் இஸ்லாம் சொருக்கத்தின் உடைய நன்மாராயங்களை சொல்லுகிறது. மாத்திரம் இல்லாமல் அந்த பெண்ணின் உடைய கணவன் மரணித்து அந்த பெண் வீடு தேடி வரும் பொழுது தந்தை அரவணைக்கின்றார், தன்னுடைய பொறுப்பில் எடுக்கிறார் என்றால் அந்த தந்தைக்கும் சொருக்கம் இருக்கின்றது என்று சொன்னது இஸ்லாம். மேலும் மார்க்கத்திலே மார்க்க அறிவு மற்றும் உண்டான மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட உலகத்தினுடைய தற்காலிக வாழ்க்கைக்குண்டான இந்த அறிவுக்கும் இஸ்லாம் பெண்ணுக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்தது. எந்த அளவுக்கு அந்த காலத்தில் பெண்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து, நீங்கள் ஆண்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கிக் கொண்டே இருக்கின்றீர்கள், அவர்கள் உங்களிடத்துல வந்து பல விடயங்களை கற்றுக்கொள்கின்றார்கள், எங்களுக்கும் சந்தர்ப்பம் தாருங்கள் என்று கேட்கும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி வாரத்தில் இந்த நாட்களில் நீங்கள் வாருங்கள் என்னிடத்திலே, நான் உங்களுக்கும் கற்றுத்தருகின்றேன் என்ற அளவுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் காலங்கள் நேரங்களை ஒதுக்கினார்கள். பெண்கள் வெட்கத்தை விட்டுவிட்டு அவர்களுடைய ஹைலுடைய மற்றும் உண்டான மறைவான விடயங்களுடைய மசாலாக்களை கூட ஹசரத் ரசூலுல்லாஹி கேட்டு தெரிந்து கொள்வார்கள். ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த விதத்தில் ஒரு பெரிய வைத்திய துறையில் தேர்ச்சி பெற்ற பெண்ணாக மாறினார்கள் என்றால் அந்த இஸ்லாம் தான் இவைகள் அனைத்துக்கும் விதை விதைத்தது என்கிறதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அது மற்றும் அல்லாமர் குர்ஆனிலே சூரத்து நிசா என்ற ஒரு பெரிய சட்டர் ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்திருக்கின்றான். ஆனால் சூரத்து ரிஜால் பெண்கள் என்ற சட்டர் தான் இருக்கின்றதே தவிர சூரத்து ரிஜால் ஆண்கள் என்ற ஒரு சூறாவை நம்மால் காண முடியாது. இவ்வாறாக ஏராளமான விடயங்கள் பெண்ணுக்கு உரிமையை இஸ்லாம் தான் பெற்றுக் கொடுத்திருக்கின்றது. இதனை ஏன் நாம் இங்கே கூற வேண்டும் என்றிருந்தால், இன்றைய காலத்தில் பெண்ணுடைய உரிமைக்காக வேண்டி பலரும் குரல் கொடுக்கின்றார்கள். ஃபெமினிசம் என்ற வகையில அதுக்கு இன்றான ஒரு குழு உருவாகி இருக்கின்றார்கள். உலக ராவிய ரீதியில அதற்குண்டான கோஷங்களை விதிக்கின்றார்கள் என்றாலும் இறுதியிலே நடக்கின்றது அவர்களுக்கு அநியாயம் தான், அவர்களுக்கு அட்டூழியங்கள் தான் நடக்கின்றது. அனைத்தையும் பெற்றுக் கொடுங்கள் என்பதற்கு ஏற்ப அவர்களுடைய கௌரவத்துக்கு கூட ஒரு விதமான பங்கம் விளைவிக்கக்கூடிய நிலைமை தான் இன்று உருவாகி இருக்கின்றது. எனவே நாம் இஸ்லாத்தின் உடைய விடயங்களிலே தான் ஆழமாக செல்ல வேண்டுமே தவிர, இன்று நம்முடைய சிந்தனைகளை சீர்குலைக்கக்கூடிய யகூதிகளுடைய சிந்தனைகளுக்கு முதல் உரிமை வழங்கக்கூடாது. உலக கலாச்சாரத்தினுடைய நிலைமையை கொஞ்சம் நாங்கள் சிந்தனை செய்து பார்ப்போம். 1800 அதாவது 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எந்த ஒரு பெண்ணும், அது இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ எந்த மதத்துடைய பெண்ணாக இருந்தாலும் சரிதான், அவர்களுடைய மிகவும் அத்தியாவசியமான தேவைக்கு, அதுவும் அவர்களுடைய யாராவது முஸ்லிம்களாக இருந்தால் மகரமாக, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தால் அவருடைய இரத்த சந்தங்களுடன் அல்லது கணவனுடனே தவிர வெளியிலே இறங்கவில்லை. 1814 ஆகும் பொழுது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷன் ஒன்று உண்டாகி விடுகின்றது. அந்த காலகட்டத்தில் அமெரிக்கர்கள் கூட அவர்கள் விவசாயம் தான் செய்து கொண்டு வந்தார்கள். அவருடைய வீட்டிலே அதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தது. 1814 இப்பொழுது இந்த இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷன் உண்டான நேரம், அவர்கள் ஒரு பிரகடனம் செய்கின்றார்கள், பெண்களும் வாருங்கள் தொழிலுக்கு. காரணம், இப்பொழுது தொழிலுக்கு ஆட்கள் கிடையாது, பெண்களையும் எடுத்துவிட்டால் எங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தரார் என்ற சிந்தனையில 1814 ஆக பெரிய ஒரு பிரகடனம் செய்யப்படுகின்றது. நாங்கள் உங்களுக்கு பாதுகாவலை தருகின்றோம், நாங்கள் ஆண்கள் மட்டும் இருக்கக்கூடிய இடத்திலே உங்களை வேலைக்கு நிறுத்துகின்றோம், எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு குடும்ப தலைவனும் எந்த ஒரு சகோதரனும் தன்னுடைய சகோதரியை அந்த காலகட்டத்தில் தொழிலுக்காக அனுப்பவில்லை. மேலும் உங்களுக்கு நல்லதொரு சம்பளத்தையும் ஒரு ஊதியத்தையும் உங்களுக்கு வழங்குகின்றோம், திருமணம் முடிக்கும் வரைக்கும் தற்காலிகமாக நீங்கள் இந்த தொழிலே ஈடுபடலாம், திருமணம் முடிச்சதன் பின்னால உங்களுக்கு ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக திருமணம் முடிக்காத பெண்கள் அந்த தொழிலின் பக்கம் வெளியிலே செய்வது செல்வதற்கு ஆரம்பித்தார்கள். கையிலே சல்லி மற்றும் பணங்கள் மற்றும் உண்டான வசதிகள் புழங்க ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது உலகத்தினுடைய கலாச்சாரமும் கூட வித்தியாசமாகி விடுகின்றது. பெண்கள்ல 100க்கு 35-40 வீதம் இவர்கள் தொழிலுக்காக வேண்டி வெளிக்கிளம்பக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். 1914 முதலாவது உலக யுத்தம் நடக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவில் உள்ள அனைத்து ஆண்களும் வெளிக்கிளம்பி செல்கின்றார்கள் யுத்தத்துக்காக. இந்த நேரம் பெண்கள் மேலும் அவர் தொழிலுக்காக வேண்டி வெளியிலே இழுபடுகின்றார்கள். பெண்களில் 13,000 பேர் நேவி போர்சஸ்ல வேலை செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள். இந்த 25 அதாவது முதலாவது உலக யுத்தம் முடிவும் பொழுது 100க்கு 50 வீதம் பெண்கள் தொழிலுக்கு போகக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள். இவ்வாறாக 1940 ஆகும் பொழுது இரண்டாவது உலகமாக யுத்தமும் நடைபெறுகின்றது. ஆண்கள் அனைவரும் ஊரை விட்டும் நாட்டை விட்டும் வெளிக்கிளம்புகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் மீடியாவின் மூலம் ஒரு பிரகடனம், ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகின்றது. ஒரு தேச பிரேமி காந்தா வாக்கியான்னு கவுது, அதாவது உள்ள நாட்டு பற்றுள்ள ஒரு பெண் என்றால் யார் என்று முழு மீடியாவின் மூலமாகவும் அறிவிக்கப்படுகின்றது. யார் ஒரு தொழில் செய்கிறாரோ கவரிக் த ரக்கியா வக்கரானே ஏ காந்தாவ பமனை தேச பிரேமி காந்தாவ, அவள் மட்டும்தான் நாட்டுப்பட்டுள்ள பெண் என்று சொல்லி அறிவிக்கப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அனைத்து பெண்களும் ஆண்கள் அனைவரும் வெளிக்கிளம்பி போகும் பட்சத்தில் வீட்டிலிருந்து வெளியாகின்றார்கள். இப்பொழுது இந்த இண்டஸ்ட்ரி ரிவல்யூஷன் மிகவும் கொந்தளிக்க ஆரம்பித்து விடுகின்றது. வேலை வாய்ப்புகளுக்கு ஆண்கள் கிடையாது, பெண்கள் தான் போக வேண்டும் என்று இருந்தது. இப்பொழுது பெண்கள்ல 100க்கு 60 தாண்டியவர்கள் அங்கே தொழில் புரிய ஆரம்பிக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் தான் ஒரு டிராமாவை தயார் செய்கின்றார்கள். அந்த டிராமாவுல ஒரு உலக அதாவது நாட்டுப்பற்றுள்ள பெண் உடைய ஒரு ஒரு கேரக்டரை அதன் மூலமாக தயார் செய்துவிட்டு ஒவ்வொரு பெண்ணும் அவள் உண்மையான நாட்டுப்பற்றுவளாக இருந்தால் இந்த நாடகத்திலே நடிக்கும் பெண் அதாவது ரோசி என்ற அந்த பெண்ணை போல ஆகிவிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை புகுத்தி விடுகின்றார்கள். இப்பொழுது 1960 ஆகும் பொழுது 100க்கு 90 வீதம் வீட்டுக்குள்ள இருந்த பெண்கள் வெளியிலே செய்ய ஆரம்பிப்பதோடு 100க்கு 90 வீதம் வீடுகள்ல ரூபவாகினி அதாவது டெலிவிஷன் வர ஆரம்பித்து விடுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த பாரிபோகிக சம்ஸ்கிருதிய அதாவது கன்சியூமர் கல்ச்சர் உண்டாகி விடுகின்றது. பெண்கள் அதன் கூட பல விதமான விடயங்களை
பார்க்கின்றார்கள், அதனை பாவிக்க வேண்டும் என்ற ஆசைப்படுகின்றார்கள். நாமும் அது போன்ற ஒரு வாழ்க்கையை அணுக வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு பிறக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பெண்கள் ஒருவருக்குமே கட்டுப்பாடு விதிக்க முடியாத நிலைமை ஏற்படுகின்றது. இரண்டாவது உலகமாக யுத்தம் முடிஞ்சு பெண்கள் திரும்பி, அதாவது ஆண்கள் திரும்பி வருகின்றார்கள். இப்பொழுது இவர்களுக்கு தொழில் பிரச்சனை ஏற்படுத்தப்படுகின்றது. பெண்கள் அவர்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த தொழில இருந்து கலந்துவிடவும் முடியாது. ஏன்? காரணம், இந்த கன்சியூமர் கல்ச்சரின் காரணமாக அடிமைப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது அமெரிக்காவினுடைய நிலைமை மட்டுமல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அண்டை நாடுகளுடைய நிலைமைகளும் மாற ஆரம்பித்து விடுகின்றது. அமெரிக்காவில் ஒரு பிரசித்தி பெற்ற பெண்மணி தான் ஹிலரி கிளின்டன். இவர்கள் சொல்கின்றார்கள், அவர்கள் எழுதக்கூடிய ஒரு புத்தகத்தில், இந்த அமெரிக்காவுடைய முழு வீழ்ச்சிக்கும் காரணம் பெண்கள் வெளியிலே இறங்கியது தான், பெண்கள் வெளியிலே இறங்கியது தான். இதன் காரணமாக ஒரு தாய், சகோதரி, மனைவி என்ற முறையில, மனைவி மகள் என்ற முறையில அவர்களுக்கு என்ன ஒரு ரோல் மாடல் இருந்ததோ, என்ன கடமைப்பாடுகள் இருந்ததோ, இவைகளை அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. பிள்ளைகள் கூட ரவுடிகளாக மாறினார்கள். இறுதியிலே அவர்கள் தவறான விடயங்களில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். காரணம், இந்த பெண்கள் காரணம் இல்லாமல் வெளியேறியது தான். இவ்வாறாக இந்த விடயம் கட்டுப்படுத்த முடியாத, எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விதிமுறையாக இருந்தாலும் கூட, பிற்காலத்தில் யுனைடெட் நேஷன் என்ன செய்தது? ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆணுக்கு போன்ற சம உரிமை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த கோஷத்தை எழுப்பியது. இதன் காரணமாக அனைவருமே இதனுடைய அந்த கூவலுக்கு தலை சாக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு மார்க்கம் எந்த விதமான பொறுமதியும் அற்றதாக போக ஆரம்பிச்சுவிட்டது. இது சம்பூர்ணமாக உலகம் மயப்படுத்தப்பட்டு விட்டதன் பின்னால அதில் இருந்து பெண்களை கலட்டுவது மிகவும் சிரமமாக ஆகிவிட்டது. மிகவும் கவலைக்குரிய விடயம்தான். இன்றைக்கு முஸ்லிம்கள் கூட இந்த விடயத்தில் எந்த அளவுக்கு தப்பான கருத்துக்களை கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்கின்றார்கள். பெண்களோட ஆண்கள், ஆண்களோட பெண்கள் ஒன்றரை கலக்க வேண்டும், சம உரிமை கொடுக்க வேண்டும் என்று ஹொரானினுடைய சட்டத்தை கூட மாற்றி அமைக்கக்கூடிய நிலைமைக்கு மாறிவிட்டார்கள் என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்ப்போம். டினிஷியாவிலே இருக்கின்றது ஜாமியா ஜெய்தூனா. இந்த ஜாமியா ஜெய்தூனா 90% முஸ்லீம்கள் கற்ற ஒரு கலாசாலை. 90% முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஊர் தான் இந்த டினிஷியா. இங்க செகுலரிசம் எந்த அளவுக்கு புகுத்தப்படுகின்றது என்றால், இன்று இஸ்லாத்தினுடைய மார்க்கம், குர்ஆனுடைய வழிமுறைகள், விதிமுறைகள், சுன்னாக்கள் சம்பூர்ணமாக எடுக்கப்பட்டு விட்டது. அங்க இஸ்லாமிய சட்டங்களை கூட காண முடியாமல் இருக்கிறது. எந்த அளவுக்கு அவருடைய கன்ஸ்டிடியூஷனை கூட, டியூனிசியாவுடைய கன்ஸ்டிடியூஷனை கூட மாற்ற ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் சொல்றார்கள், குர்ஆனுடன் விதண்டாவாதம் புரிந்தார்கள், அல்லாஹ்வை வம்புக்கு இழுத்தார்கள். பெண்களுக்கு சம உரிமை வேண்டும், ஆண்களுக்கு 4 பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ள முடியும் என்று குர்ஆன் கூறுகின்றது. இது பெண்ணுடைய உரிமைக்கு மாற்றமானது. அப்படி என்றால் ஏன் பெண்களுக்கும் 4 திருமணம் முடிக்க கூடாது என்ற அளவுக்கு அவர்கள், இது சாத்தியமற்ற விடயம்னால ஆண்களுக்கு 4 நாம் ஹராமாக்குகின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் நீங்கள் விரும்பினால் திருமணங்கள் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல காரணம், சில பிள்ளைகள் அனாதைகளை பராமரிப்பதற்கு பெண்ணுடைய துணை தேவைப்படும். அதன் இடத்தை புல்ஃபில் பண்ணுவதற்கு இஸ்லாம் வழிகளை வகுக்கும் பொழுது அதற்கு மாற்று கருத்தை சொன்னார்கள். இன்னும் பலர் விபச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது பெண்களுக்கு பராமரிப்புகள் இல்லாமல் போகக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கும் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை சித்தப்படுத்த வேண்டும், அவர்களுக்கும் பாதுகாவல் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வாங்கிகள் அயாமா என்ற அந்த விதவை பெண்களை திருமணம் அடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை இஸ்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது. இதனை கூட அவர்கள் மாற்றி சொன்னார்கள், ஆண்களுக்கு திருமணம் 4 முடிக்க முடியாது, ஒன்றே ஒன்று தான் முடிக்க முடியும் என்ற அளவுக்கு குர்ஆனுடைய சட்டத்தை மாற்றி அமைத்தார்கள். மட்டும் அல்லாமல் சகோதரர்களை இரண்டாவது விதத்திலே அந்த அவர்களுடைய முயற்சிகள் குரான் போட வம்புத்தனம் செய்து கொண்டே இருந்தது. இது டியூனிசியாவுடன் மட்டும் நின்றுவிடவில்லை, துருக்கியிலும் கூட அதே சட்டத்தை அவர்கள் உறுதிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இரண்டாவது இடத்தமும் இந்த டியூனிசியாக்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ் குரானில் யஹூதி நசாரா அதாவது வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களை அவர்கள் இஸ்லாத்துக்கு உள்ள எடுக்காமலேயே திருமணம் முடிக்கலாம், அவர்களுக்கு அலாதியாக கலிமா சொல்லி கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ற ஒரு சட்டத்தை விதித்திருக்கின்றான். இந்த சட்டம் விரிவானது, இது உலமாக்கள் இடத்துல தான் படிக்க வேண்டும். இந்த இடத்துல இதனை சொல்வதற்கு நேரம் காலம் கிடையாது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அவர்கள் ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அவர்களுக்கு அந்த கலிமாவை பெரிதாக நாம் சிந்தனிலே எடுக்க முடியாது, அவர்களை திருமணம் முடித்துக் கொள்ளலாம். எனினும் இதிலே ஏராளமான சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றது, அதனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நான் சொல்லி வைக்கின்றேன். இப்பொழுது என்ன செய்தார்கள், இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் கூட பெண்களுக்கு பெண்களை அப்படி திருமணம் முடிப்பதற்கு இஸ்லாமிய ஆண்களுக்கு உரிமை இருக்கின்றது என்றால், இஸ்லாமிய பெண்களுக்கும் அந்நியாடவர்களை திருமணம் முடிக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது, இஸ்லாம் உரிமைகளை பறிக்குது என்று சொல்லி அவர்கள் விடந்தாவாதம் புரிந்ததற்கு ஏற்ப இன்றைக்கு அங்கே நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் அந்நிய ஆண்களை திருமணம் முடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்பதனையும் நான் சிந்தனை வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் ஒவ்வொன்றாக குரானை மாற்ற ஆரம்பித்தார்கள். இதுதான் உலக முடிவுகளுக்குண்டான அடையாளம். இதுதான் இன்று யூதர்கள் எங்களுக்கு மத்தியிலே ஊடுருவிக் கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பல பிரிவுகளை உருவாக்கி ஆரம்பத்தில் வந்த ஐமாக்கள், சஹாபாக்கள், தாபியங்கள், இமாம்கள் இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை முதுகுக்கு பின்னால தூக்கி எறந்துவிட்டு தன்னுடைய கருத்துக்கு முதலுரிமை கொடுத்து ஒவ்வொருவரும் தன்னிச்சைப்படி குரானையும் ஹதீஸையும் விளங்குவதற்கு முயன்றதனால் வரக்கூடிய பிரச்சனை தான் இதுவல் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த அடிப்படையிலே அல்லாஹ் குரான்ல மிஸ்லு தக்கரை ஹல்லில் உன்சையின், மிஸ்லு ஹல்லில் உன்சையின், அதாவது ஆணுக்கு ஆணை விட பெண்ணுக்கு, அதாவது ஆணுக்கு ஒரு பங்கு என்றால் பெண்ணுக்கு அரைப்பங்கு, ஆணுக்கு ரெண்டு என்றால் பெண்ணுக்கு ஒன்று என்ற வாரிசு உரிமை தான் கிடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கும் பொழுது இஸ்லாம் இதிலையும் துரோகம் செய்கின்றது, சம உரிமையை கொடுக்கவில்லை. அதனால் ஆணுடைய பங்கை போன்றே பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய விஸ்டம் என்ன, அதனுடைய நுணுக்கம் என்ன என்கிறதை அறியவில்லை. தன்னுடைய புத்திக்கு ஏற்ப அல்லாவையும் வம்புக்கு இழுக்கக்கூடிய சமுதாயமாக இன்று முழு உலகமும் முஸ்லிம்களும் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அன்று ஏன் ஆணுக்கு ஒரு பங்கும் பெண்ணுக்கு அரைவாசியும் என்று சொல்லப்பட்ட காரணம், ஒரு பெண் என்பவள் இன்னும் ஒரு ஆணுடைய பராமரிப்பிலே போய்விடுகின்றாள், அந்த ஆண் இந்த பெண்ணை பராமரிக்கிறார், அதன் காரணமாக அவர்களுக்கு அங்கு ஓர் பாதிக்காவல் கிடைப்பதனால் இஸ்லாம் இந்த ஆணுக்கு பெரும் சுமைகள் அதிகமாக இருப்பதனால் அவனுக்கு ஒன்றும் இவளுக்கு அரைவாசியும் என்று விதித்த சட்டத்தை கூட அவர்கள் மாற்றிவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, பெண்களுடைய ஆடை ஆண்களுடைய அவுரத்தை போல ஆகிவிட வேண்டும். ஆணுடைய ஃபிக்ஹுடைய அவுரத், ஹதீஸுடைய அவுரத் இல்ல, ஃபிக்ஹுடைய அவுரத் தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் மத்தியில ஆடை இல்லாத பட்சத்தில் மறைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு அதிகமானவர்கள் இதனை கூட சீரான முறையில விளங்குவது கிடையாது. தொழுகையில ஒரு அவுரத்து இருக்கிறது, வெளியிலே ஒரு அவுரத்து இருக்கிறது. ஆணுக்கு தொழுகையின் உடைய அவுரத் ஆடை இல்லாத பட்சத்தில் தொப்புள் முட்டங்கால் அளவாவது மறைக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. அது ஒன்றுமே இல்ல, தனி நேக்கடாகத்தான் சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், இளப்பிள்ளைகளும் இல்லை என்கும் பொழுது சௌஅத்தைன், அதாவது முன்துவாரம் பின்துவாரம், முன்பகுதி பின்பகுதியை களிமண்ணம் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் களிமண் இருந்தால் அதை கொண்டாவது மறைத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்வதோடு ஃபிக்ஹு மேலும் பேசுகின்றது. நீங்கள் அதை விடவும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல, முன்னுக்கு மட்டும்தான் மறைக்க முடியும் என்றிருந்தால் பின்னை விட்டு போட்டு முன்னுக்கு மறையுங்கள், அப்படியும் ஒன்றும் இல்லாவிட்டால்தான் என்ற அந்த வரையறை வரைக்கும் வந்து இயன்றளவு அல்லாவுக்கு மேக்சிமம் பயப்படுங்க என்ற வரையறைக்கு வந்ததன் பின்னால தான் நேக்கடாக நிர்வாணமாக சொல்வதற்கு அனுமதி கொடுக்கின்றது. ஆனால் இன்றைக்கு என்ன செய்து விட்டார்கள், ஆண்களுடைய அவுரத் அப்படி இருந்தால் பெண்களுடைய அவுரத்தும் அப்படி இருக்க வேண்டும், பெண்களும் தன்னுடைய உடம்பினுடைய மேல் பகுதியை காட்டிக்கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆணுக்கு போலவே பெண்ணுக்கும் உரிமை கேட்டார்கள். கனடா அதை பெண்ணுடைய அந்த அவுரத், பெண்ணுடைய அந்த உருவம் அவளுடைய பிகர் ஆணுடைய உருவத்தை விட மற்றும் அவளுடைய உறுப்புகள் ஆணுடைய உறுப்புகளை விட வித்தியாசமாக இருக்கிறதன் காரணமாக அதற்கு மாத்திரம் அனுமதி கொடுக்கவில்லை என்றாலும் கூட கனடாவில் ஆணுக்கு வேற டொய்லட், பெண்ணுக்கு வேற டொய்லட்டா, இது என்ன சமோருமே கிடையாது என்று அநியாயம். ஆண் பெண்ணும் இருசாராரும் ஒரு டாய்லெட்டுக்கு தான் போக வேண்டும் என்று சொன்னார்கள். மார்க்கம் வண்ணான் கட்டியும் அது என்ன சொன்னாலும் நமக்கு உரிமைத்தான் வேண்டும் என்று இருந்தவர்கள் இன்று அவர்களுடைய புத்திக்கு பட்டதோ படவில்லையோ, அவர்கள் எதனை நினைக்கின்றார்களோ, புத்தி எதனை ஆதரிக்கின்றதோ அதனை மட்டும் தான் எடுத்து நடக்க ஆரம்பித்தார்கள். அந்த அடிப்படையில இன்றைக்கு டாய்லெட்டுகள்ல கூட அவர்களுக்கு அந்த உரிமைப்பாடு வழங்கப்பட்டிருக்கின்றது. கனிமான சகோதரர்களே, அது மட்டுமா? ஆணும் ஆணும் திருமணம் முடிக்க வேண்டும், பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்க வேண்டும், அந்த ஹோமோசெக்சுவலை ஆதரிக்க வேண்டும், அதற்கு லைசன் வேண்டும் என்றெல்லாம் கேட்டு நின்றார்கள். அது இந்தியாவில வழங்கப்பட்டது, நம்முடைய நாட்டிலும் 2017 பார்லிமெண்ட்ல இது சமர்ப்பிக்கப்பட்டது என்றாலும் கூட அதற்கு அனுமதி வழங்க பெறவில்லை. கனிமான சகோதரர்களே, என்றாலும் கூட இந்த யுனைடெட் நேஷன் இதனை ஆதரித்து அதற்குண்டான எல்லா விதமான உரங்களையும் போட்டுக் கொண்டிருக்கின்றது என்கிறதனை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு டொரண்டோல, அதாவது ஆப்பிரிக்கா யுஎஸ்ஏல கூட ஹோமோசெக்சுவல் மஸ்ஜித் இருக்கிறது. அதுக்கு செல்வதாக இருந்தால் அந்த மஸ்ஜித் முஸ்லிம்களுடைய மஸ்ஜித் தான் என்றாலும் செல்வதாக இருந்தால் ஹோமோசெக்சுவலை ஆதரிக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அந்த மஸ்ஜிதுக்கு செல்வார்கள். பெண்கள் பெண்களையே அணுகி அவர்கள் செல்வார்கள், ஆண்கள் ஆண்களை அணுகி அவர்கள் தொழுவதாக இருந்தாலும் அப்படியான மஸ்ஜிதுகளுக்கு கூட அவர்கள் வேறு இடங்களை தயாரித்து வைத்திருக்கின்றார்கள். எனவே கனிமான சகோதரர்களே, இந்த முறையில அல்லாவின் மீது சத்தியம் செய்து சொல்கின்றோம், இது குர்ஆனில் இருக்கிறது என்று பலர் சொல்கின்றார்கள். நான் சத்தியம் செய்து சொல்றேன், இதை போன்ற மனித நேயம் மற்ற மிருகத்தனமான விடயங்கள் குர்ஆனிலே கிடையாது. இன்றைக்கு இதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன? அதிகமானவர்கள் இன்டர்நெட்டுக்கு போயிட்டு வெப்சைட்டுகளை ஊடு உருவி இஸ்லாத்தை படிக்கிறது தான் காரணம். இதன் காரணமாக குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மரணாடி கொடுக்கப்படுகின்றது. ஒரு மனிதன் அறிவை தேடி வீட்டிலிருந்து வெளிக்கிளம்பி செல்கின்றான் என்றால், யாரு இல்மை தேடி வீட்டிலிருந்து இறங்கி மசிதுக்கோ ஒரு ஆளுமிடத்திலேயோ வந்துவிட்டு அதனை கட்டிவிட்டு செல்கின்றாரோ அவருக்கு சொர்க்கத்துடைய பாதை இலகுவாக்கப்படுகின்றது. அந்த போற வரையிலும் மரணம் சம்பித்தாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவார். இந்த ஹதீஸிலே எல்லாம் அறிந்த யகூதிகள் இவைகள் குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். ஆலிம்களை வாலிபர்களை இருந்து பிரித்து விட்டார்கள். முஸ்லிம்களை பொதுமக்களை உலமாக்கள் பிரித்து விட்டார்கள். உலமாக்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் 10 வருஷம் 12-15 வருடங்கள் அங்கே கால் மடித்து வாலிபத்தை செலவழித்து அவருடைய ஆசா பாசங்களை கட்டுப்படுத்தி அந்த ரத்த துடுப்பை கூட அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செய்து கற்றவர்கள். இவர்களிடத்தில் ஒன்றும் இல்ல, இவர்களுக்கு ஒன்றும் தெரியா, இவர்களுக்கு உலகம் தெரியா என்று பேசக்கூடிய சமுதாயம் இன்று உருவாகிவிட்டார்கள் என்றால் இது யகூதிகளுடைய திட்டம் என்கிறதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த இன்டர்நெட் உடைய யுகம், இந்த வெப்சைட் உடைய முக்திகள், கனிமான சகோதரர்களே, அவர்கள் யகூதிகளுடைய சில நெட்டுகள்ல அப்படியே சம்பூர்ணமாக அவர்கள் மாட்டிக்கொண்டு கிடக்கின்றார்கள். அதுக்குண்டான ஆதாரங்கள் ஏராளமாக இருக்கின்றது என்கிறதனை நாங்க மறந்துவிடக் கூடாது. எனவே சம உரிமை, மனித உரிமை என்று இன்று தன்னின சேர்க்கைக்கு கூட அவர்கள் வாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நம்முடைய உலக கலாச்சாரம் எங்கே போய்கொண்டிருக்கின்றது என்பதனை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். கனியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய சட்டம் ஒன்று சொல்ல நம்முடைய எண்ணங்கள் பலவிதமான முறையில கொந்தளிக்க நாம் இஸ்லாத்தினுடைய வரையறைகளை மீற கியாமத்து நாளைக்கு நெருங்க என்ன நடக்கும்? இல்மு உயர்த்தப்பட்டு போய்விடும். இதுதான் சஹி முஸ்லிமுடைய ஹதீஸ் கூறப்படுகின்றது. கியாமத்து நாள் நெருங்கும் பொழுது யர்ஃபவுல் யர்ஃபவுல் இல்ம், இல்மு உயர்த்தப்படும். வயுக்பலுல் உலமா, நல்ல அறிவு தேர்ச்சி உள்ள ஐம்மாக்கள், ஆரம்ப காலத்தில் இருந்த 4 ஐம்மாக்கள், அதன் பின்னால ஒவ்வொரு மதுஹபுடைய ஐம்மாக்கள், இவர்கள் எல்லாமே எதற்கும் தீர்வு வைக்காமல் இல்லை. இன்டர்நெட் இல்ல, அதனுடைய யுகங்கள், வானம் கீழே வந்து பூமி மேல போனாலும் அதற்கும் தீர்வை வைத்துத்தான் போய்த்திருக்கின்றார்கள். நம்முடைய அறிவுகள் அதனை தேட மறுக்கிறதன் காரணமாகவும், நமக்கு அதற்கு நேரம் இல்லாததன் காரணமாகவும், அதனுடைய ஆராய்ச்சிகளையோ அல்லது அவர்கள் எழுதி வைத்த அந்த அரேபிய சீரான அடிப்படை புத்தகங்களையோ கற்றுக்கொள்றதுக்கு எங்களுக்கு தெரியாததின் காரணமாகவும், இன்னும் ஒரு ஈகோ எங்களிடத்தில் உருவாகி இருக்கின்றது, இவர்கள் உலமாக்கள் இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்ற காரணமாகவும்
உயர்த்தப்பட்டுக் கொண்டு போய்விடுகின்றது என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. மேலும் அந்த ஹதீஸ் தொடர்ந்து சொல்கின்றது, வயப்சுருள் ஜஹல் மடமை அதிகரிக்கும், இறுதியிலே ஒரு ஆளும் கூட இருக்க மாட்டார்கள், மக்கள் பத்வா கேட்டு வருவார்கள், அந்த நேரம் சிலர்கள் அறிவாளிகளை போல பேசுவார்கள், அவர்களுடைய நாவுகள்ல இருந்து மிகவும் தேன் போன்ற விடயங்கள் வெளியாகிவிடும், அது அனைத்துமே துனியாவுடைய நோக்கத்துக்காக இருக்கும், பேச்சாளர்கள் எல்லாம் உருவாகி விடுவார்கள், அந்த ஐமாக்களுடைய கருத்துக்கள் எல்லாம் தள்ளப்பட்டுவிடும், அதுவெல்லாம் இந்த காலத்துக்கு தகுதி இல்லை என்ற அளவுக்கு பேசுவார்கள். இப்பொழுது அவர்களிடத்துல ஃபத்வா கேட்கப்படும். அப்தவு பி கைரில் மின் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்கள் எந்த விதமான குர்ஆனுடைய ஹதீஸுடைய அடிப்படை உசூலுடைய எந்த அறிவும் இல்லாமல் ஹதீஸை விளங்குவதாக இருந்தால் உசூலுல் ஹதீஸ் என்ற அடிப்படை அறிவு ஒன்று இருக்கின்றது, அது வருடத்தனத்தில் கட்ட வேண்டும், அப்பொழுது தான் ஒரு ஹதீஸை சீரான முறையில் விளங்கவே முடியும். வெறுமனே அதனுடைய மேல்வாரியான கருத்தை விளங்கிக் கொண்டு ஃபத்வா கொடுக்கக்கூடிய சமுதாயத்தின் காரணமாகவும் இல்மு உயர்த்தப்படும் என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே மாதிரி ஃபிக்ஹு படிப்பதாக இருந்தாலும் அதனுடைய சட்டத்தை விளங்குவதற்கு எத்தனையோ கலைகள் இருக்கின்றது, அதிலே உசூலுல் ஃபிக்ஹு இருக்கின்றது. உலூமுல் குர்ஆன் என்று ஒன்று இருக்கிறது, குர்ஆன் உடைய ஆயத்தின் தஃப்ஸீரை நாம் மேல்வாரியாக அதனுடைய தர்ஜமாவை படித்து சொல்வதற்கு முன்னால அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எதற்பக்கம் ரிஃபர் ஆகிறது, அது எதில இருந்து பிளந்து எடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த ரூட் வேர்டு எங்கிருந்து வந்திருக்கின்றது, அது என்ன கருத்தை கொடுக்கின்றது, இங்கனைக்கு ஒரு மெட்டபாரிக்கல் கருத்து அதாவது டூப்ளிகேட் கருத்தொன்றை கொடுக்கின்றதா அல்லது ஒரிஜினல் கருத்தை கொடுக்கின்றதா, இந்த இடத்தில் ஒரிஜினல் கருத்தை வைத்தால் இதற்கு சாத்தியமாகுமா அல்லது இந்த டூப்ளிகேட் கருத்தை தானா வைக்க வேண்டும் என்பதனை எல்லாம் விளங்காமல் யாரு மந்திக் பலாகா போன்ற அந்த அரேபிய குர்ஆனை விளங்குவதற்கு உண்டான அடிப்படை அறிவுகள் இருக்கின்றதோ இவைகளை எல்லாம் விளங்காமல் கற்றுக்கொள்ளாமல் அதனை ஃபத்வா கொடுத்தும் வெறுமனே அங்குமிங்கும் வெப்சைட்டுகள்ல ஊடுருவியும் இவர்கள் இவைகளை படிக்க ஆரம்பிப்பார்களோ இந்த நேரத்தில் இந்த உலக கலாச்சாரம் எப்படி மாறியதோ அதே போன்று எப்படி குர்ஆன் ஆயத்துக்களை எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டதோ அவ்விதமாகவே அனைத்தும் மாற்றி அமைக்கப்பட்டு சீர்குலைக்கப்பட்டுவிடும். இந்த காலத்தில் தான் யார் யாருடைய உள்ளங்கள் யார் யாரின் பக்கம் விரும்பியதோ அவர்களிடத்துல போயிட்டு ஃபத்வா கேட்பார்கள், அவர்கள் தன்னுடைய மனு இச்சைப்படி ஃபத்வா கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த அறிவும் இல்லாமல் ஃபத்வா கொடுத்து லல்லு அவர்களும் வழி கெட்டு அலல்லு மக்களையும் வழி கெடுப்பார்கள் என்று சொன்னார்கள். எனவே கனிவான சகோதரர்களே, இன்று இல்மை கற்றுக்கொள்வதற்கு நாம் வீட்டிலிருந்து வெளிக்கிளம்ப வேண்டும், அதுதான் சுனத்தின் பாதை. யார் இல்மை கற்றுக்கொள்வதற்கு வெளிக்கிளம்பு செய்கின்றாரோ அவர் திரும்பி வரும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு இவைகளின் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய பிரதிபலிப்பு அந்த சோசியல் மீடியாக்களின் ஊடாக வந்து எங்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர்கள் ஏற்படுத்த மாட்டார்கள் என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. இதனால இல்மு நாசமாகுமே தவிர இல்மு வளர மாட்டாது, குர்ஆனுடைய வெளிச்சம் பறிக்கப்படுமே தவிர குர்ஆனுடைய வெளிச்சம் இருக்க மாட்டாது. இதனால தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் சஹி முஸ்லிம் ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது, ஒரு காலம் வரும் லாய் புகா மினல் இஸ்லாம் இல்லஸ் முஹு, இஸ்லாம் அது பேரளவுல மட்டும் தான் இருக்கும், அது இந்த காலம் தான். யார்கத்துல இஸ்லாம் இருக்கிறது, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நெஞ்சில கை வச்சு பாருங்க, என்னுடைய தொழுகை மட்டுமா இஸ்லாம், என்னுடைய நோன்பு ஜகாத் மட்டும்தான் கடமைகள் மட்டுமா இஸ்லாம், என்னுடைய ஹராம் ஹலாலுடைய பேணுதல் எந்த அளவுக்கு இருக்கின்றது, என்னுடைய மனை மக்களுடைய போக்கு ஆக்ராவின் நோக்கி இருக்கின்றதா, என்னுடைய குடும்ப வாழ்க்கின்ற ஸ்ட்ரக்சர் எந்த முறையில இருக்கிறது, என்னுடைய கொடுக்கல் வாங்கல் என்னுடைய மாமலாத் மாஷராத் அஹ்லாக்கியாத் எந்த ரீதியில உருவாக இருக்கிறது, அது எந்த திசையில வழிகாட்டுது, நான் எந்த திசையில போய்கொண்டு இருக்கின்றேன் என்பதனை எல்லாம் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் சொன்னார்கள் ஒதுக்க மாட்டார்கள், அதற்காக ஒதுக்கக்கூடியவர்களையும் இழிவாக கருதுவார்கள். இது எல்லாமே எழுத்து வடிவத்தில் மாத்திரம் தான் இருக்கும், அதிலே வாழ்க்கை யாரிடத்திலுமே இருக்க மாட்டாது. விளங்கினாலும் மேல்பார்வையை விளங்கி அவர்கள் விடந்தவாதம் புரியக்கூடிய சமுதாயமாக உருவாகி விடுவார்கள். உலமாகவும் உலமாக்கள் அந்த காலகட்டத்தில் ரொம்ப கெட்டவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு உலமாக்கள் என்று சொல்லப்பட்டது அறிவாளிகள். இந்த அறிவாளிகள் என்று போற்றப்படக்கூடியவர்கள் சயின்டிஸ்டும் உலமா என்று தான் சொல்ற. இந்த சயின்டிஸ்டுகள் கூட மிகவும் கெட்டவர்களாக இருப்பார்கள். குர்ஆனை நாசப்படுத்தி அவர்களுடைய கொள்கைகளை அதற்குள்ளே புகுத்தி தவறான கருத்துக்களை சொல்வார்கள். மின் ஹிந்தியின் தகருஜுல் ஃபித்னா, இவர்களின் உள்ள இருந்தே ஃபித்னாக்கள் வெளியாகும். வஃபீஹின் தஊத், அந்த ஃபித்னாக்கள் அவர்களிடத்திலே போய் சென்றடையும் என்ற அளவு தாக்கினார்கள். சகோதரர்களே, எப்பொழுது இஸ்லாம் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையின் மூலமாக பரவியதோ அந்த நேரமே யஹூதிகள் தங்கணம் கட்டினார்கள். யவத்து அஹதுஹும், அந்த யஹூதிகள் ஆசை வைக்கிறார்கள், லவ் யருதுனக்கும் மின் பாதி ஈமானிக்கும் குஃபாரா, இந்த அஹ்லுல் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வஜ்ஜ கதீர் அதிகமாக ஆசை வைக்கிறார்கள், லவ் யருதுனக்கும் மின்பாதி ஈமானிக்கும் குஃபாரா, நீங்க ஈமானை ஏற்றுக்கொண்டதன் பின்னாலும் மறுபடியும் காபிராகிவிடக் கூடாதா என்ற ஆவல் தான் இவர்களுக்கு. அதனால கியாமத்து நாள் வரைக்கும் இவர்களுடைய திட்டங்களும் சூழ்ச்சிகளும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். எங்களை காபிராக்குவதற்கு ஹசதம் இந்தியன் இதுவெல்லாம் செய்வதற்கு காரணம் அவர்கள் பொறாமை கொண்டதனால். உண்மையான முறையில முஸ்லிம்களாக வாழும் பொழுது அவர்களுக்கு எல்லா விதங்களும் தடைகள் ஏற்படும், முஸ்லிம்கள் மேலோங்கி விடுவார்கள் என்ற பயம் இருக்கிறதின் காரணமாக முஸ்லிம்களை காப்பீடாக்குவதற்கு இவர்கள் முயன்று கொண்டே இருக்கின்றார்கள். இதனால தான் சொத்துக்கள், அதாவது சம்பிரதாய முஸ்லிம் என்று சொல்லி ஆரம்ப இஸ்லாமிய போதனைகள் நடைமுறைகளை அதன் பிரகாரம் வாழ்ந்தவர்களை எல்லாம் இல்லாமலாக்கிவிட்டு எங்களைப் போல காப்பீர்களைப் போல ஒப்பாகி விடுங்கள் என்று இன்றும் கூட நம்முடைய நாட்டிலையும் கூக்குரல் இடப்படுகின்றது. எனவே கரியமான சகோதரர்களே, புத்திசாலிகளுக்கு சில செய்திகளை போதுமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை சிந்தனையை வைத்து செயல்பட்டு எங்களுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வானாக. எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாத்து அருள் புரிவானாக. குர்ஆனுடைய போதனைகளை யா அல்லாஹ் எடுத்து நடக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில நீ சுபிட்சத்தை ஏற்படுத்தி அருள் புரிவாயாக. யஹூதிகளுடைய நசராக்களுடைய மற்றும் முஸ்லிம்களுடைய திட்டங்கள்ல இருந்தும் சதி முயற்சிகள்ல இருந்தும் நம்முடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் மார்க்கத்தையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. உங்களுடைய தனிப்பெரும் திருப்பை கொண்டு எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. வாசரு தவானி அஹமதுல்லாஹி.